சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 114 அத்தியாயம், வெண்ணி போர். தஞ்சையிலிருந்து 14 மைலில் நாகைக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் சாலைக்கு பக்கத்தில் உள்ள கோவில் வெண்ணி என்ற சிறு கிராமத்தை இன்று பார்த்தால் அதற்கும் தமிழக வரலாற்றுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்திருக்க முடியும் என்று யாரும் நம்ப முடியாது. சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக சோழர்களின் முக்கிய படைத்தளங்களில் அது ஒன்றாக இருந்திருக்கலாம். அங்கு இன்றுள்ள ஒற்றை அக்ரகாரமும் மற்றும் சில வீடுகளும் காலக்கூத்தால் மறைந்து போன ஒரு சிறு நகரத்தின் மீது எழுப்பியிருக்கலாம் என்று ஒப்புக்கொள்வது மிகவும் கஷ்டமாகவே இருக்கும். ஊரின் கிழக்கு பகுதியில் கிழக்கு நோக்கி நிற்கும் ஸ்ரீ அழகிய நாயகி அம்பாள் சமேத வெண்ணிநாத சுவாமியின் சிறு ஆலயத்தையும் அந்த ஆலய சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் சடையானை முதலிய திருஞான சம்பந்தர் பதிகங்களையும் முத்தினை பவளத்தினை என்ற திருநாவுக்கரசர் பதிகங்களையும் பார்வையிடுபவர்களில் வெண்ணியூர் என்னும் கோவில் வெண்ணி சிறிய ஊராக இருந்திருந்தாலும் பெரிய ஸ்தலம் என்று மட்டும் ஒப்புக்கொள்வார்களே தவிர அது சரித்திர பிரசித்தி பெற்ற நகரம் என்று ஒப்புக்கொள்வது பிரம்ம பிரயத்தனம். ஆனால் இன்றைய கண்கொண்டு நோக்காமல் வெண்ணிநாத சுவாமியின் ஆலயத்துக்கு எதிரே வெண்ணி போர் நடந்ததாக கூறப்படும் பெரும் பொட்டல் வெளியை ஆராய்ச்சி கண்கொண்டு நோக்கினால் பெரும் போர் நிகழ்வதற்கு அந்த இடம் எத்தனை தகுதி என்பது புலப்படும். சுமார் 10 சதுர மைல்களுக்கு மேற்பட்ட பெரும் பொட்டல் வெளியது. எங்கோ தூரத்தில் சில மரங்களை தெரியும். படைகள் அணிவகுத்து அங்கு தாராளமாக இன்று தங்கலாம். ஆனால் போரிடும் எந்த தரப்பினரும் எதிரி அறியாமல் தாக்குவது மட்டும் முடியாது. அதற்கு வசதியான மறைவிடங்கள் இல்லை. பக்கத் தோப்புகளில் தூரத்தே இருக்கலாம். அவற்றின் மறைவு திடீர் தாக்குதலுக்கு இடம் கூடாது. அன்று வரலாறு கண்ட அந்த பொட்டல் வெளி அந்த வெண்ணி பரந்தலை இன்னும் பெரும் பொட்டல் வெளியாகவே காட்சியளிக்கின்றது. சோழர் படை உப தலைவனான இளஞ்சழியன் திட்டப்படி கரிகாலன் பெரும் படை நிலவு மங்க முற்பட்ட அந்த 2 ஜாமத்தில் மெல்ல மெல்ல அந்த வெண்ணி பொட்டல் வெளியில் வெண்ணி நகரை நோக்கி ஊர்ந்தது. பக்கங்களில் அரைக்காதமும் உள்ளளவில் அரைக்காதமும் அடர்த்தியாக நின்ற படைப்பகுதிகளை இயக்க மன்னவன் பறையறிவிக்கவில்லை. கொம்புகளை கொண்டு ஊதச் செய்யவும் இல்லை. படைகள் இயங்கி எதிரிகளின் முற்பகுதி அணிவகுப்பை அணுகும் வரையில் அதிக ஆர்வம் கூடாது என்று இளஞ்சழியன் கூறியிருந்ததால் உறவி வீரர்கள் பக்க பகுதிகளுக்கு பிற்பகுதி படைகளுக்கும் வேகமாக அனுப்பி அந்த படைப்பிரிவு தலைவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய போர் முறையை அறிவித்தார். ஆகவே குறித்த நேரத்தில் கருட மூக்கு பகுதியில் போரின் முன்னணியில் இருந்த இருமிடர் தொலையார் தமது பெரும் புறவி மீது ஆரோகணித்து கையை உயர்த்தி தமது படை பகுதியை முன்னேற சைகை செய்தார். அந்த முன் படை ஊற துவங்கியதும் பின் படைகள் ஊர்ந்தன. அதே சமயத்தில் நீண்டு கிடந்த பக்க பகுதிகளும் அசைந்தன. கரிகாலன் தன் இடையில் நீண்ட வாளை கட்டி கொண்டு கையில் பெரும் வேலேந்தி புறவி மீது அமர்ந்து இருபிடர் தொலையாரின் படைப்பிரிவுக்கு சற்று பின்னால் இருந்தே தன் புறவி படைப்பிரிவின் முகப்பில் சென்றார். கையில் ஏந்திய வேல் மட்டுமின்றி புறவியின் கட்டு கயிறுகளும் 2-3 வேல்களை செருகியிருந்த மன்னவன் புறவியை மிக நிதானமாக நடக்கவிட்டான். மன்னவன் வழியை பின்பற்றி படைகளும் மெல்ல மெல்லவே அசைந்தன. மன்னனை தொடர்ந்து புறவிப்படை மட்டுமின்றி கருடனின் 2 இறக்கைகளில் இடையே இருந்த புறவிப்படைகளும் காலாட்படைகளும் நகர்ந்து சென்றன. ஓரங்களில் 1000 ரதங்கள் மெல்ல உருண்டன. புறவியில் அமர்ந்து சென்ற வண்ணம் கரிகாலன் எதிரிகளின் அணிவகுப்பை பார்த்தார். பெரும் அர்த்தசந்திரன் போலும் வாலும் தலையும் கொண்ட கார்கோடகன் போலும் பிரம்மாண்டமாக கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் படர்ந்து கிடந்த எதிரிகளின் மாபெரும் படையினிடையே வேளிர்குளத்தின் பெரும் கொடி பறந்தது. அதன் வலப்பக்கத்தில் சிறிது தூரம் தள்ளியிருந்த படைப்பிரிவின் நடுவில் சேரன் கொடியும் இடப்பக்கத்தில் அதே தூர நிர்ணயத்தில் பாண்டியன் மீன் கொடியும் மெல்ல அடித்துக் கொண்டிருந்த காற்றில் படபடந்தன. எதிரியின் படைகள் எந்தெந்த நாட்டு படை என்பதை குறிக்க தனித்தனியாக பிரித்து நிறுத்தப்பட்டிருப்பதை கண்ட கரிகால் வளவன் அந்த பிரிவுகள் தெரிவித்த பிளவுகளில் புகாமல் நேர் எதிரில் சுவர் போல் நின்ற உறையூர் படைக்குள் தன்னை இளஞ்சழியன் ஏன் ஊடுருவச் சொன்னான் என்பதை நினைத்து பார்த்தான். ஒருவேளை வெளிப்பார்வைக்கு சிறிது தூரம் மட்டும் படைகளை பிரித்து காட்டி உள்ளே படைகளை இணைத்திருந்தால் திடீரென்று பெரும்படை சுவரில்தான் மோதிக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று நினைத்த மன்னவன் படைத்தலைவன் திட்டப்படி சரியாக நேர் எதிரில் வேளிர்களையே தாக்க உறுதி கொண்டான். படைகள் மெல்ல மெல்ல அரை ஜாமத்திற்கு மேல் நகர வேண்டியதாயிற்று. படையை எதிரிகள் மீது மோதவிடும் முன்பு வெண்ணி நகரத்தின் பின்பகுதியில் பெரும் தீயை எதிர்பார்க்கும்படி இளஞ்சொழியன் கூறியிருந்தபடியால் அதை எதிர்பார்த்த வண்ணம் கரிகாலன் மெதுவாக படைகளை ஊர்ந்து செல்லும்படி திட்டமாக பணித்திருந்தான். எதிரி படைகள் முன்னணியும் மெல்ல மெல்ல நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த முன்னணியை நெருங்குவதற்கு சிறிது தூரம் இருக்கையிலேயே இரண்டாம் ஜாமத்தின் இறுதி பகுதி வந்து மங்கிய நிலவும் அடியோடு மறைந்து இருள் நன்றாக கவிந்து கொண்டு விட்டதால் கரிகாலன் படை ஊர்ந்து வந்ததை எதிரிகளால் அறிய முடியவில்லை. தவிர இரவில் கொழுதப்பட்ட பந்தங்களை முதலில் படைத்தளமிருந்த இடத்திலேயே விட்டுவிடும்படி கரிகாலன் உத்தரவிட்டிருந்ததால் தூரத்தில் இருந்த எதிரி படையின் முன்னோடிகளின் கண்களுக்கு கரிகாலன் படைகள் இருந்த இடத்திலேயே இருப்பதாக தெரிந்தன. அதனால் முதலில் சற்று அயர்ந்துவிட்ட எதிரி படை முன்னோடிகள் இருபிடர் தலையாரின் முன்படை சற்று அணுகியதும் விஷயத்தை புரிந்து கொள்ளவே திடீரென்று கொம்புகளை ஊதினார்கள். முரசுகளும் துரிதமாக டம் டம் என்று அலறின. அவர்கள் கொம்புகளை ஊதியும் முரசுகளை ஒழித்தும் தங்கள் படைகளை எச்சரிப்பதற்கும் வெண்ணி நகரின் பின்பகுதியில் திடீரென்று பெரும் தீ ஏற்படுவதற்கும் சரியாக இருக்கவே புறவியில் அமர்ந்திருந்த கரிகாலன் திடீரென்று தன் கையில் இருந்த பெரு வீலை உயர்த்தினார். அதுவரை கொளுத்தப்படாமல் இருந்த கைகளில் வீரர்கள் கொண்டு வந்த பந்தங்கள் திடீரென்று கொளுத்தப்பட்டு எரிந்தன. ஊதப்படாது இருந்த கொம்புகள் பெரும் வேகத்துடன் அலறின. முரசுகள் நூற்றுக்கணக்கில் பயங்கரமாக சப்தித்தன. காலாட்படைகளின் கைகளில் இருந்த பெருவேல்கள் திடீரென்று ஆகாயத்தில் பறந்து எதிரிகள் படையை நோக்கி சிவ்வென்று இறங்கின. ரத வீரர்களின் அம்புகள் பறந்தன. எந்திர வண்டிகளில் இருந்த பெரும் விற்கள் எரிபந்தங்களை ஆகாய வானம் போல ஆயிரக்கணக்கில் வீசின. ரதங்கள் வேகமாக ஓடின. புறவிகளின் குளம்படிகள் எங்கும் ஒளித்தன. போர் தாரகைகள் படைகளை பலவிதங்களில் இயக்க ஆங்காங்கு பலமுறை சப்தித்தன. ரதங்களும் புறவிகளும் காலாட்படைகளும் மின்னல் வேகத்தில் மோதியதால் ஆகாயத்தை நானாவித பயங்கர சப்தங்கள் ஆக்கிரமித்தன. திடீர் என்று இப்படி தாக்கப்பட்டதால் எதிரிகளின் முன்னணி படைகள் ஓரளவு சேதமடைந்தாலும் வெகு சீக்கிரம் ஊதப்பட்ட தாரைகளால் திடீரென்று விழித்தெழுந்து போருக்கு அணிவகுத்தன. அந்த அணிவகுப்பை குலைக்க கரிகாலன் தன் காலாட்களை கொண்டு முன்னிருந்த யானை படைகள் மீது வேல்களை வீசினார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.